சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 99 திருமண ஒப்பந்தம். வீரம் என்ற சொல்லுக்கு உலக அனுபவம் ஒரு அர்த்தத்தை சொல்கிறது. வாளை சுழற்றி வேலை வீசி புஜபல பராக்கிரமங்களால் பிறரை வெற்றி கொள்ளக்கூடியவன் வீரன். அவனுக்கு உள்ள அந்த சக்தி வீரம் என்பது லோகாயாத வழக்கு. ஆனால் தத்துவ வழக்கு வேறு. தன்னைத்தானே எவன் வெற்றி கொள்கின்றானோ அவனைத்தான் வீரன் என்று தத்துவங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. அதுதான் வீரம் என்றும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. புஜபல பராக்கிரமங்களால் பிறரை வெற்றி கொள்ளும் சக்தி பிறரை தியாகம் செய்கிறது. தன்னைத்தானே வெற்றி கொள்ளும் சக்தியால் பிறர் அழிவதில்லை. தியாகமும் தன்னுடையதாகவே ஆகிறது. அத்தகைய சக்தியால் பிறர் லாபமடைகின்றார்கள். அத்தகைய சக்தியின் தத்துவத்தின் இலக்கணமாய் அன்று விளங்கினான் சோழர் படை உப தலைவனான இளம் செழியன். இருங்கோவேலின் அதர்ம கரங்களில் இருந்து சோழ நாட்டுக்கு விடுதலை அளிக்க ராணி கூறிய நிபந்தனையை கேட்டதும் இதயமே பெரும் பிரளயமாகி உடலையும் ஓர் உழுக்கு உழுக்கிவிட்டது என்றாலும் கொந்தளித்த உணர்ச்சிகளை மெல்ல அடக்கிக் கொண்ட படைத்தலைவன் ராணியின் பக்கத்தில் இருந்து எழுந்து மஞ்சத்தை விட்டு சற்று விலகி எட்ட நின்று அவளை மீண்டும் கவனித்தான். அவன் ராணியை கவனித்தானே ஒழிய ராணி அவனை கவனிக்கவில்லை. அவனது உணர்ச்சி வெள்ளத்தையும் இதய கொந்தளிப்பையும் நன்றாக உணர்ந்திருந்த அந்த கிரேக்க நாட்டு மோகன பாவை தலையை கவிழ்ந்த வண்ணம் மஞ்சத்தில் சிறிதும் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். சற்று தலை நிமிர்ந்து பார்த்தாலோ அல்லது உடலை சிறிது அசைக்கினாலோ படைத்தலைவன் மீது தான் வீசியிருக்கும் மோகனாஸ்திரம் கலைந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவள் உள்ளத்தை ஆட்டிக்கொண்டிருந்தபடியால் சிலை போலவே அவள் உட்கார்ந்திருந்தாள். யவன குருமார்கள் ஜோதிடத்தில் இணையற்ற நம்பிக்கை வைத்திருந்த யவனராணிக்கு தன் வாழ்வையும் படைத்தலைவன் வாழ்க்கையும் விதி என்னும் பலமான கயிற்றால் பிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் சிறிதும் இல்லை. என்றாலும் தாங்கள் இருவரும் திருமண பந்தலில் இணைவது எப்பொழுது என்று கிளேசப்பட்டிருந்தாளாகையால் எப்படியும் அன்று படைத்தலைவனிடம் உறுதிமொழியை வாங்கிவிட தீர்மானம் கொண்டாள். அவள் தீர்மானத்திற்கு அவள் உள்ளத்தில் ஓடிய மற்றொரு பயமும் காரணமாக இருந்தது. பூவழகையின் மீது படைத்தலைவனுக்கு இருந்த ஆழ்ந்த காதலை அவள் அறிந்து இருந்தாள். புகாரில் தான் முதன் முதலாக கண் விழித்த அதே இரவில் பிரம்மானந்தர் ஆசிரமத்தில் முதன் முதலாக பூவழகையை சந்தித்த சமயத்தில் படைத்தலைவன் கண்கள் அவளை விழுங்கி விடுவது போல பார்த்ததை நினைவுபடுத்திக் கொண்டாளாகையால் அத்தகைய ஆழ்ந்த காதலை தன் பக்கத்தில் இழுப்பது சுலபமல்ல என்பதையும் புரிந்து கொண்ட யவனராணி அந்த தனி மாளிகை அறையும் அன்றைய இரவும் தமிழகத்தின் சூழ்நிலையும் அளித்த சந்தர்ப்பத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் இழக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள். அதில் மெல்ல மெல்ல தனக்கு வெற்றி கிட்டும் அறிகுறிகளும் இருந்ததை கவனித்ததால் மௌனமாக தலை கவிழ்ந்து மஞ்சத்தில் அமர்ந்திருந்தாள். ராணியை கவனித்த இளம் சொழியன் கண்களுக்கோ அவள் உள்ளத்தை ஆராய முற்பட்ட புத்திக்கோ அவள் மனத்தில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் தெளிவாக புரியவில்லை. என்றாலும் இரண்டும் அவள் இணையற்ற எழிலில் ஈடுபடவே செய்தன. அந்த ஈடுபாடு ஏற்பட்ட சமயத்தில் கூட பூவழகியின் அழகை அவள் அழகோடு இணைத்து பார்த்த இளம் சொழியின் மனம் பூவழகியிடமே அதிகமாக சாய்ந்தது. இயற்கையாக அறத்தின் அடிப்படையில் எழும் ஆசைக்கும் சந்தர்ப்பவசத்தால் பேரழகு ஒன்றின் ஆசை அலைகளில் விழுந்து புரண்டு மயங்கி கிடக்கும் மனநிலைக்கும் வித்தியாசம் நிச்சயமாய் உண்டு என்ற இளம் சொழியன் நினைத்தான். ராணி அத்தனை அருகாமையிலிருந்து எண்ணற்ற எழிலம்புகளை தொடுக்கும் அச்சமயத்திலும் இங்கோ மறைவில் இருந்து எழும் பூவழகையின் காதல் அம்புகள் தாக்கி வீழ்த்துவதால் தன் உள்ளம் பூரணமாக ராணியிடம் இழுபடாததை எண்ணி பார்த்த இளஞ்செழியன் தமிழக பெண்கள் கண் எதிரில்லாத காலத்திலும் அடக்கத்தில் விளையும் அவர்கள் அழகு எத்தனை பலமானது என்பதை நினைத்து நினைத்து வியந்தான். இத்தகைய நினைப்புகளால் ராணியின் மோகனாஸ்திரங்களில் இருந்து விடுபட்ட இளம் செழியன் சற்று தெளிவான மனத்துடனேயே ராணி விதித்த நிபந்தனையை ஆராயத் தொடங்கினான். அதை ஆராய ஆராய தமிழ்நாடு எத்தனை தூரம் ராணியின் கைகளில் சிக்கி கிடக்கிறது என்பதை உணர்ந்தான். அப்படி அது சிக்கியதற்கு தானும் ஓரளவு காரணம் என்பதை அறிந்து கொண்டான். ஆனாலும் ராணியிடம் ஏதோ ஒரு தர்மத்தின் சக்தியும் இணைந்து கிடப்பதை புரிந்து கொண்டான். இஷ்டப்பட்டிருந்தால் தான் வெளிநாட்டில் இருந்த காலத்திலேயே ராணி புகாரில் முடிசூடி யவனர்களை ஒன்று திரட்டி வானகரையை அழித்து இறங்குவளை நிரந்தரமாக சோழர் அரியணையில் அமர்த்தியிருக்கலாம் என்பதை இளம் சொழியன் சந்தேகமர அறிந்திருந்தான். அப்படி அவள் செய்யாதிருந்ததில் இருந்து ஏதோ ஒரு பிடிப்பு தமிழகத்தின் மீது அவளுக்கு விழுந்திருக்கிறது என்பதையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இருங்கோவேளை போன்ற ஒரு அயோக்கியனுக்கு அவள் இடம் கொடுக்க பிடிபடவில்லை என்பதையும் சந்தேகமர புரிந்து கொண்ட இளம் சொழியன் அந்த வெளிநாட்டு பாவையிடம் ஒருவித அறம் இருக்கிறது என்று தீர்மானித்து சற்று அனுதாபத்துடனேயே ராணியை கவனித்தார். தலை கவிழ்ந்து மஞ்சத்தில் ராணி மோகநகரமாக உட்கார்ந்திருந்ததாலும் ஏதோ ஒரு அனாதை உட்கார்ந்திருப்பதைப் போலவே தோன்றியது படைத்தலைவனுக்கு. கண்ணுக்கு எட்டாத, சாதாரணமாக பயணம் செய்ய முடியாத தூரத்தில் இருந்து வந்த ராணி சொந்த நாட்டிலேயே இருந்திருந்தால் ராஜபோகத்தோடு வாழலாமே என்று எண்ணினான் படைத்தலைவன். அட்ரோலிஸ் பந்தயங்களில் எத்தனையோ கிரேக்க ராஜகுருமார்கள் அவள் வெண்ணிற பாதங்களில் பொற்காசுகளை மலையாக குவிப்பார்கள். அவள் பூங்கை விரல்களைத் தொட எப்படியெல்லாம் துடிப்பார்கள் என்பதை கற்பனை செய்து பார்த்த படைத்தலைவன், எத்தனையையும் துறந்து அரசை நிறுவ இங்கு வந்த பின்னும் என் காதலுக்காக சகலத்தையும் துறக்கச் சித்தமாயிருக்கின்றாள் இவள், அப்படி என்ன அழுகினார், அத்தகைய தகுதி என்ன இருக்கிறது எனக்கு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னை காதலிக்கும் அந்த பெண்ணுக்கு தான் ஒரு பதிலை சொல்லியாக வேண்டும் என்று தீவிர சிந்தனையில் இறங்கினார். தலை கவிழ்ந்திருந்த அந்த நேரத்திலும் ராணி புரிந்து கொண்டாள் படைத்தலைவன் பெரும் சங்கடத்தில் இருக்கின்றான் என்பதை. உண்மையில் அந்த சங்கடம் அவன் முகத்தில் பிரதிபலிப்பதை சிறிது மெல்ல கண்களை உயர்த்திய ராணி உணர்ந்து கொண்டாள். மேகம் சூழ்ந்த வானம் போல கவலை சூழ்ந்து கிடந்த படைத்தலைவனின் முகம் மெல்ல மெல்ல தெளிவு படலாயிற்று. ஏதோ பெரும் சங்கிலி பிணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது போல கைகளை ஒருமுறை உதறிக்கொண்ட படைத்தலைவன் திடீரென்று ஏதோ வேகத்தால் உந்தப்பட்டவன் போல ராணியை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்து அவளை அணுகி, அவள் இரு கைகளையும் தோளுக்கு சற்று கீழே பலமாக தன் கைகளால் பிடித்து சரல் என்று அவளை செங்குத்தாக தூக்கினான். அடுத்த வினாடி அவன் என்ன செய்யப் போகின்றான் என்பதை ராணி உணர முன்பாக அவன் இதழ்கள் மிகுந்த வேகத்துடன் ராணியின் அழகிய நெற்றியில் இணைந்தன. வேகத்தின் விளைவாக நெற்றியின் நடுப்பகுதி கன்னி சிவந்து சிவப்பு கற்கள் பதித்த கட்டி போல பிரகாசித்தது. அந்த வேகத்தால் ராணி திடுக்கிட்டு போனாள். எதிர்பாராத விதமாக முரட்டுத்தனமாக அளிக்கப்பட்ட அந்த முத்திரை அவள் உணர்ச்சிகளை எழுப்புவதற்கு பதிலாக ஸ்தம்பிக்கவே செய்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.